hallelujah, hallelujah, hallelujah. 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 ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 47, தொடக்கம் 51 வரை. நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் உங்களோடு கூட இந்த இறை சிந்தனையை பகிர்ந்து கொள்வதிலும், ஆண்டவருடைய வார்த்தையை பிட்டு உணவாக உங்களுக்கு கொடுப்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் அடிக்கடி சொல்வதை போல, நம்ம உடலால் மட்டும் பயணிக்கக்கூடாது, நம்முடைய எண்ணத்தாலும் அறிவாலும் ஆற்றலாலும் நம்ம பயணிக்க வேண்டும். நாம் கால்நடைகளைப் போல அல்ல, காலால் மட்டும் நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக எண்ணத்தினாலும், நம்முடைய உயர்ந்த விழுமியங்களாலும் சிந்தனைகளாலும் நாம் நடக்க பயிற்று கொள்ள வேண்டும். ஆகவேத்தான் இந்த இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை பயிற்றுவிக்கிறது. அது நம்மை தண்டிக்கிறது, கண்டிக்கிறது, நம்மை நெறிப்படுத்துகிறது, நம்மை சீரானவற்றை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை நேரிய வழியில் வழிநடத்துகிறது. அப்போது இந்த இறைவார்த்தையை நம்ம என்ன செய்யணும்னா, காதில் கேட்கணும். அதனுடைய வார்த்தைகள் உணர்வுக்குள்ளே கடந்து செல்லணும். வெறுமையாய் காதில் கேட்பது அல்ல, வயிற்றுக்குள்ளே போய் அது சும்மா உட்கார்ந்திக்கிறது இல்லை, இதயத்தில் உட்கார்றதில்லை, அது உணர்வுகளோடு ஒன்றாக கலக்கிறது. எப்படி உணவு வந்து உடலுடைய எல்லா பகுதிகளுடைய சக்தியாக மாறுகிறதோ அதே போல். அதனால தான் இந்த நாட்களில் நாம் இறைவார்த்தை அநேகர் வந்து எங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு போகிற விஷயம், மிக கடினமான சூழல்களில் எங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப வல்லமையாக இருந்தது என்று சொல்கிறாங்க. நம்முடைய சென்னையிலிருந்து ஒரு குடும்பத்தினர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர வழியில் அவர்களுடைய குடும்பம் அந்த கொரோனாவினுடைய அந்த இக்கட்டான சூழலில் அவர்கள் குடும்பத்தில் எல்லோருக்குமே அந்த பிரச்சனை வந்து அவர்கள் துன்பப்பட்ட போது, அவர்கள் பாருங்க, ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் என்று தான் அவர்கள் சாட்சியம் சொன்னாங்க. ஆண்டவர் எந்த வித ஒரு வியாதியினுடைய உக்கிரம் எங்களை தாக்காதபடிக்கு எங்களை ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போ அந்த வேதனையான சூழல்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வல்லமையாக இருந்தது. நீங்கள் அந்த பிரசங்கம் வைக்கிற போது அந்த கொடுத்த வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, நாம் பேசுகிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைகளும் அந்த உற்சாகத்தில் இணைந்திருக்கிறாங்க தாய் தந்தையரோட. பாருங்கள், ஒரு உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே போகிற போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு விதமான ஒற்றுமை, ஒரு விதமான குணமாக்கக்கூடிய ஒரு வல்லமை எல்லாம் கிடைக்கிறது. ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி ஐம் கோவிட் பாசிட்டிவ் 9 எனக்கு சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் செய்யக்கூடாது, நீங்கள் எதை எதாவது மெடிக்கேஷன் எடுக்கணுமோ எடுத்துகிட்டே இருங்க, ஸ்ட்ரீமிங் எடுங்க, அதை செய்யுங்க. அதே சமயம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஹலேலூயா ஹலேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொன்னேன். ஏன்னா இந்த வார்த்தை தான் நமக்குள்ளே போய் ஒரு அற்புதமான சக்தியாக அது நமக்கு விடுதலை கொடுக்க இருக்கிற. நம்மளால் பைபிள் பூரா படிக்க முடியாது பாருங்களேன். இந்த மாதிரி இக்கட்டான சூழல்களில் போய் நம்ம போய் பைபிள் அதைப்படி இதைப்படி அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், அவங்களால முடியாது. அதனால் இந்த நேரத்தில் என்ன செய்யணுன்னா, நாம் ஆண்டவரை துதிக்கணும், அவ்வளோதான். நம்ம துதிக்க துதிக்க அந்த இடத்துல கடவுள் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்துலேயும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் இதே தான் செய்யணும். நீங்கள் நம்ம மீண்டும் மீண்டும் அதை உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னா ஆண்டவரை துதிக்கணும். இன்றைக்கி வந்து தாய் திருவாவை வந்து திருவிழா ஒன்று கொண்டாடுது. யாருடைய திருவிழான்னா வான தூதர்கள், அதி தூதர்கள்னு சொல்லக்கூடிய முதன்மை வான தூதர்கள் என்று தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதன்மை வான தூதர்கள், முன்னாடி பழைய வார்த்தை அதி தூதர்கள்னு சொன்னோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த வான தூதர்களுடைய வேலை என்னென்னா கடவுள் சொல்கிற வேலையை போய் செய்வாங்க, மற்ற நேரங்களில் வான தூதர்கள் அந்த வானம் மகிழ ஆண்டவரை துதிச்சிட்டே இருப்பாங்க. இந்த பூமியில் நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் என்ன வேலைன்னா மண்ணில் போய் போராடி மண்ணை வந்து நீ வந்து உருவாக்கி அதிலேருந்து எடுத்து சாப்பிடணும். நீ நெத்தி வேர்வை நிலத்தில் விழ, அதனால தான் நம்ம எல்லாம் உலகத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு மத்தியில் நாம் என்ன செய்யணும்னா, சொல்லப்படாத இன்னொரு விஷயம் என்னென்னா அது உணர்வுக்குள்ளேயே நமக்கு இன்பில்ட், அது என்னென்னா கடவுளை துதிக்கணும். நம்மளை கடவுள் தான் படைச்சிருக்கிறாருன்னு நம்ம நினச்சி நம்பணும், அதை அவரை துதிக்கணும். இந்த ரெண்டு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. இந்த உலகத்துக்குள்ளே நான் வந்து அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் இதெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்ட சாதனை, அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இன்றைக்கி நாம் யோசிக்கணும், இந்த சாதனைகள் எல்லாம் செய்து என்னாக போகுது, அதெல்லாம் அழிவுறக்கூடிய சாதனை, அழிஞ்சிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற கட்டளைகளை கடைபிடிச்சிட்டு மற்றதை நம்ம செய்துட்டால் கூட ஆண்டவர் என்ன செய்வார், விட்டுடுவார். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வேறு ஒன்று செய்துட்டு ஆண்டவரை திருப்திப்படுத்திட முடியாது. அதனால தான் இந்த வான தூதர்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு எங்கே வரும் அப்படின்னா, வானத்திற்கும் இந்த பூமிக்கும் தொடர்பு எங்கே வரும்னா உழைக்கும் போது வராதுங்க. உழைக்கும் போது வரதில்லை, சாப்பிடும்போது வரதில்லை. எப்போது நாலு பேர் ஒன்றா கூடி குடும்பமாக கையை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கிறோமோ அப்போது வான தூதர்கள் இங்கே இறங்கி வந்துடுவாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா எங்கே துதி சத்தம் கேட்குதோ அங்கே போய் அவங்க சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான் அவங்களுக்கு வேலை. சிறப்பான அதிதூதர்களை தவிர, வான தூதர்கள் முதன்மையானவர்களை தவிர, மற்ற எல்லா வான தூதர்களுக்கும் என்ன இருக்குன்னா ஆல்வேஸ் வர்ஷிப்பிங் த லார்ட். அதனால தான் அங்கே வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகக்கூடிய அந்த சத்தத்தை தான் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பணி அதுதான், கடவுளை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவே அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் ஆண்டவருடைய அடுத்த கட்டமான படைப்பினுடைய நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நாம் துதிக்கிற போது என்ன நடக்குதுன்னா அவங்களும் இறங்கி வந்துடுவாங்க. விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. உங்கள் வீடு துதிக்கிற வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே வான தூதர்கள் வருவாங்க, ஆண்டவருடைய புனிதர்கள் வருவாங்க, இப்படி எல்லோரும் வந்து துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குமா பிசாசு இருக்குமா, கண்டிப்பாக இருக்க முடியாது. அதைத்தான் இன்றைக்கி மூணு வான தூதர்களை குறித்த நம்ம ஒரு பெரிய விழாவை தான் நம்ம கொண்டாடுறோம். இதை தான் முதன்மை வான தூதர்கள் நம்ம சொல்கிறோம். அவங்கள நம்ம சுருக்கமாக மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வார்த்தை எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவோம். எம்ஜிஆர், எம் ஃபார் மைக்கேல், ஜி ஃபார் கேப்ரியல், ஆர் ஃபார் ராஃபேல். இந்த மூன்று, மிக்கேல், காப்ரியல், ரஃபேல், இவங்க தான் அதிதூதர்கள்னு நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிதூதர்கள் வந்து ஏழு வானதூதர் இருப்பதாக நம்ம பைபிளில் ஒரு குறிப்பு பார்க்குறோம். ஏழு வானதூதர் தோபித்து புத்தகத்தில் 12:15 எழுதப்பட்டிருக்கிறது. நான் ரஃபேல், ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் ஏழு வானதூதர்களுள் ஒருவர் என்றார். அவர் சொல்கிறார். திருவழிப்பாடு 8:2 பார்க்குறோம். பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதர்களை கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன. திருவழிப்பாடு 15:6 அப்பொழுது 7 வாதைகளை கொண்டிருந்த 7 வானதூதர்கள் கோவிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய்மையான பளபளப்பான மெல்லிய ஆடையும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார்கள். இப்போ பாருங்கள், இது மாதிரி திருவழிப்பாட்டில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், 7 வானதூதர், 7 வானதூதர். இன்றைக்கி பைபிளுடைய மற்ற பக்கத்தில் வானதூதர்களை குறித்த குறிப்புகள்லாம் இருக்குது. இந்த 7 வானதூதர் யார்? இது வந்து நம்மளுடைய விவிலியத்தில் 7 வானதூதருடைய பேரை பார்க்க முடியாது. மற்ற எழுத்துக்களில் நூல்களில் இது இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ரீடிங்கில் நம்ம பார்க்குற போது இதுக்கு ஆதாரமாக, விவிலியத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அது வெளியில் இருக்குது, பைபிளுக்குள்ளே இல்லை. அவைகளிலிருந்து எடுத்துக்கப்பட்டிருக்கிற சில காரியத்தின்படியாக நமக்கு கிடைச்சிருக்கிற பெயர்கள் மைக்கேல். மைக்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எபிரேய வார்த்தை, ஹூ இஸ் லைக் காட், கடவுள் மாதிரி, ஹூ இஸ் ஈக்குவல் டு காட், கடவுளுக்கு இணையாக எவன் இருக்க முடியும், அந்த அர்த்தத்தை கொடுக்கறது தான் மைக்கேல். மைக்கேல் அப்படிங்கிற வார்த்தை, கடவுளுக்கு யாரும் இணையாக இருக்க முடியாது. ஏன்னா கடவுளுக்கு இணையாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி தான், லூசிஃபர். லூசிஃபர் வாஸ் அ ஏஞ்சல். லூசிஃபர் வந்து மைக்கேலுடைய அந்த அதிதூதருடைய முக்கியமான இடத்துல இருந்த ஒரு முக்கியமான ஏஞ்சல். அந்த ஏஞ்சலுக்கு வந்து எல்லாமே கொடுக்க, லூசிஃபர் என்றால் மிகவும் அழகு வாய்ந்தன்னு அர்த்தம். அப்போ கடவுள் வந்து எல்லா விஷயத்தையும் அந்த லூசிஃபர் கொடுத்துருந்தார். அதனால் அந்த லூசிஃபர் என்ன செஞ்சிச்சு, நான் கடவுளுக்கு இணையானவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு கடவுளைப் போல் அது செயல்பட ஆரம்பித்ததுனால ஆண்டவர் அதனுடைய அந்த மேட்டிமையை முன்னிட்டு அதை அடித்து என்ன செய்கிறார், கீழே தள்ளுறாரு அகல பாதாளத்தில். அப்போ பாருங்கள், அது ஆப்போசிட் எனர்ஜியாக மாறிடுச்சு. நன்மையினுடைய அடையாளமாக இருந்த லூசிஃபர் தீமையின் அடையாளமாக மாறிடுச்சு. அவரை வதைத்து ஒழிக்க உருவாக்கப்பட்ட ஒரு வானதூதர், ஆண்டவர் வல்லமை கொடுத்தவர் தான் இந்த மைக்கேல் என்கிறவர். அதனால தான் கடவுளுக்கு இணையாக எவன் இருக்க முடியும், நீ எப்படி வந்தேன்னு சொல்லி அவந்த பெயரால் அவரை அடித்து நொறுக்க, லூசிஃபரை அந்த பாதாளத்திற்குள்ளே தள்ளுவதற்காக இவர் அழைக்கப்பட்டார். அதுதான் அவருடைய சிறப்பு பணியாக கொடுக்கப்படுது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. காப்ரியல் பார்த்தீங்கன்னாக்க, காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் ஆர் மைட் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தை, காட் இஸ் மை ஸ்ட்ரென்த், கடவுளே என்னுடைய வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய காப்ரியல் வார்த்தை. ராஃபேல் மீன்ஸ் இட் இஸ் காட் ஹூ ஹீல்ஸ், கடவுள் தான் சுகப்படுத்துகிறார். தோவித்து புத்தகத்தில் பார்க்குறோம், அவர் குணமாக்கும் கடவுளாக இருக்கிறாருங்கிறத ராஃபேலுங்கிற பெயரில் வெளிப்படுகிறது. அவர் ராஃபேல்னால் குணமாக்குகிறவர். தோவித்து புத்தகத்தில் அவர் அந்த நோய்களை எல்லாம் நீக்குவார். இன்னொரு சில 7 ஏஞ்சல்ஸ்னுடைய மற்ற பெயர்களும் மற்ற சோர்சஸ்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. யூரியல், யூரியல் அப்படிங்கிற, காட் இஸ் மை லைட், கடவுள் என்னுடைய ஒளியாக இருக்கிறார். சீல்சியல் அப்படின்னு ஒரு ஏஞ்சலுடைய பெயர், மீன்ஸ் இன்டர்செசர் ஆஃப் காட், கடவுள்கிட்ட இன்டர்செசர் பரிந்து பேசுகிற ஒரு வானதூதர். ஜெகுதியல் மீன்ஸ் குளோரிஃபையர் ஆஃப் காட், கடவுளை குளோரிஃபை பண்ணுறவர். பராக்கியல் மீன்ஸ் பிளஸட் பை காட், கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர். பாருங்கள், இது வந்து நம்ம ஒரு 7 இதை சொல்லியிருக்கிறோம். மற்ற திருச்சபைகள்லாம் இருக்குது, கீழே திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்லாம் சொல்லமில்லையே, அவங்கக்கிட்டெல்லாம் வேறு விதமான பெயர்கள் கொண்ட வானதூதர்களுடைய பெயர்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்களும். ஸோ இந்த ஒரு காரியத்தை இல்லாமல் நம்ம பெயர்களை தெரிஞ்சுக்கொள்வோம். இது ஒன்றும் பெரிய, இதை தெரிஞ்சிருந்தால் மோசத்துக்கு போயிடுவோம் இல்லை, இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கதை சொல்லும் பொழுது இந்த வானதூதர்கள் வந்தாங்க அப்படிலாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க கதைகளெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஃபெயரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயரி டேல்ஸ், இந்த குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ்லாம் பறந்து வர்றது, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம வானதூதர்களை ஒரு ஒரு நல்ல ஒரு அடையாளமாக வச்சு சொல்லக்கூடிய கதைகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு கதையை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, சின்ன பிள்ளைகளை படிச்சிருப்பீங்க, கோடாரி கதை. கோடாரி வந்து ஒருத்தன் போய், ஒரு ஏழை விவசாயி கோடாரி வெட்ட போவான், மரம் வெட்ட போவான். அப்போ கோடாரி இதில் விழுந்துடும், ஆற்றுல பக்கத்தில் ஒரு ஆறு, அதில் விழுந்துடும். உடனே ஒரு ஏஞ்சல் வந்து, ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னும், நான் ஒரே ஒரு ஏழை விவசாயி, நான் ஒரே ஒரு கோடாரி தான் வச்சுருந்தேன், அதையும் விழுந்துருச்சு, இப்போ என்னுடைய பிழைப்புக்கு வழி இல்லாமல் நான் நிற்கிறேன் அப்படின்னோடனையும், சரி கவலைப்படாத, நான் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லி அது போய் அந்த குளத்துக்குள்ளேருந்து ஒரு வைர கோடாரி எடுத்துகிட்டு வந்து காட்டும். வைரத்தில் ஒரு கோடாரி, இது ஒன்று தான் அப்படின்னு. அவன் சொல்லுவான், ஐயோ இது வைரக்கோடாரியாக தெரியுதே, இது என்னதில்லை அப்படின்னு. திருப்பி போய் அது போய் ஒரு தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்து காட்டும், இது உன் கோடாரியா அப்படின்னு. இல்லை இது தங்கமாகச்சுக்கே, இது என்னுடைய கோடாரி இல்லை, அவன் மறுத்துடும், இது தங்கம் தானே, சரி வாங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு யோசிக்காமல் அவன் நேர்மையான ஒரு ஊழியன், அவன் வேணாம் அப்படின்னு. அப்போ இப்போ திருப்பி போய் அது உள்ளே போய் பார்க்கும், இந்த கோடாரி ஏன்னா இரும்பு கோடாரி எடுத்துகிட்டு வந்து காட்டும், ஆ இதுதான் என்னது அப்படின்னு வாங்கும். அப்போ அந்த வானதூதர் சொல்லுவார், நீ பாரு பொறாம, நீ இது பண்ணலை, பேராசைப்படலை, நீ வைரத்தை நான் வந்து முதல்ல வைரத்தை காட்டினேன், அப்புறம் தங்கத்தை காட்டினேன், நீ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணின, உண்மையான ஒரு நிலையில் உன்னுடைய கோடாரியை பெற்றுக்கொண்ட, அதனால் உன்னுடைய உண்மைத்தனத்தை பாராட்டி மூணு கோடாரியும் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போச்சான். பேராசை இல்லாமல் இருந்தால் கடவுள் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை வந்து இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இதே கதையை வந்து இப்போ ரீடோல்டு ஸ்டோரின்னு சொல்லி அதை ஒரு நகைச்சுவையாக ஒரு இதில் வந்துருந்துச்சு. ஒருத்தர் ஒரு பொண்டாட்டியோட டூ வீலரில் போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருந்தப்போ திடீர்னு பொண்டாட்டி அதே குளத்தில் விழுந்துட்டாங்க. உடனே வானத்தூ அழுதுட்டு இருந்தார், ஐயோ பொண்டாட்டி விழுந்துட்டாங்களே அப்படின்னு. இப்போ வானத்தூதர் வந்தாராம், வந்து என்னப்பா வேணும், என் பொண்டாட்டி விழுந்துட்டாங்க உள்ள அப்படின்னு, சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், திரிசாவை தூக்கிட்டு வந்து காட்டினாராம். சினிமா நடி அதில் ஒரு சித்திரிசாவை கூட்டிகிட்டு வந்து, இது அவன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டோனையும் அவர் படக்குன்னு ஆமான்னு விட்டாரான். அப்போ சொன்ன கதை, அதனால் திரிசாவை சொல்கிறேன், நீங்கள் யாராவது பேர் வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஒன்று ஆமான்ட்டாரான். அப்போ சொன்னாராம் உடனே அந்த வானதூதர், ஏண்டா படுபாவி பயில, அன்றைக்கி ஒரு கோடாரி விழுந்தது, நீ உண்மையாக இருந்த, இது இல்லை இது இல்லைன்னு வைரத்தை காட்டினேனே, தங்கத்தை காட்டினேன், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு உண்மையான அந்த இரும்பு கோடாரியை வாங்கிட்டு போனேன், இப்போ திரிசாவை காட்டினோன்னு இதுதான் என் பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்ட, போய் சொல்லிட்டியே எப்படி அப்படின்னு. ஆமாங்க ஐயா, முதல்ல திரிசாவை காட்டுவீங்க, அப்புறம் தமனாவை காட்டுவீங்க, அப்புறம் வேறு யாரையாவது காட்டுவீங்க, கடைசியில் எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா எப்படிங்க நான் மூணு பேரை வச்சு மேய்க்கிறது, அதனால தான் முதல்ல நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னாராம். அது மாதிரி இன்றைக்கி நகைச்சுவையாக நிறைய சொல்லப்பட்டாலும் கூட இந்த வானதூதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுப்போம், வானதூதர் உன் பின்னாடி வருவாங்க, நமக்குன்னு ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுருவாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னாக்க, குட்டி பிள்ளைங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதே சிரிப்பாங்க, பேசுவாங்க, முன்னுவாங்க, வாயெல்லாம் அசைப்பாங்க, காலெல்லாம் வந்து வாசிப்பாங்க, சம்திங் லைக் தட். ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகளோட வந்து வானதூதர்கள் பேசுவாங்க, விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, அந்த வானதூதர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு துணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறது நமக்கு சின்ன ஒரு நம்பிக்கை, அது ஒரு விசுவாசமாக நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த வானதூதர்கள் எல்லா இடத்திலும் பர்வேடிங், இந்த மனிதர்களை வழிநடத்துவதற்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷமாக இந்த வானதூதர்கள் இருக்கிறாங்க. தட் ஈஸ் தேயர் ஆர்டர், அவங்களுடைய ஆர்டர் அதுதான். அப்போ அந்த ஆர்டரின்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நம்மளோட இருந்து என்ன செய்வாங்க, அவங்க வழி நடத்துவாங்க. ஏதாவது ஒரு தீமை செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வேணாம், இது செய்யாத, இது கடவுளுக்கு பிடிக்காது, அது மனசாட்சியாக இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க, தீமைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவங்க. பாருங்க, இப்படி பல அற்புதமான நிலைகளில் அவங்களுடைய வழி நடத்து. பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஒசையா 12 யாக்கோபு வந்து வானதூதரோடு போராடுறதை பார்க்குறோம். ஒசையா 12:3-4 பார்க்குறோம், யாக்கோபு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்தி கொண்டான், பெரியவனாக வளர்ந்த பின்போ கடவுளோடு போராடினான், வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான். பாருங்க, வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான், கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டார், பெத்தேல் என்னுமிடத்தில் அவரை சந்தித்தான், அவரும் அங்கே அவனுடன் பேசினார். அப்போது வானதூதரோடு போராடி வெற்றி கொள்கிற ஒரு நிலை. அப்போ வானதூதர் அவரோடு வந்து ஒரு மல்யுத்தம் செய்கிறார், அதை பார்க்குறோம். மத்தேயு 16:27 நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறார், மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார், அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். அப்போ கடவுள் வந்து சும்மா வரமாட்டார், அவருடைய படையாக இருக்கிற வானதூதரனுடைய படை அணிகளோடு நம்மை சந்திக்க வரப்போகிறார். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், விருந்தோம்பல். அதுக்கு தான் புதுசாக யாராவது வந்துட்டாங்கனாக்க, உண்மையாலுமே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உதவி செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க, ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். முன்னாடியெல்லாம் வீடுகளில் வந்து திண்ணை பகுதி இருக்கும். அந்த திண்ணையில் வந்து எளியவர்கள் எங்கேயாவது வழிப்பயணம் செய்கிறவங்க வந்து உட்காருவாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரவங்க அவங்ககிட்ட கேட்கணும், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். இப்போல்லாம் யாரும் வந்து வீட்டுக்குள்ளே கேட்டாலே பயமாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு கழுத்து அறுத்து போடுறாங்க. அதனால் பார்த்து தான் உதவி செய்யணும். சாமியார் ஆல்பட்டி சாமி சொன்னார்னு சொல்லி நீங்கள் மாட்டிக்கிட்டு என்னையே மாட்டி விட்டுறாதீங்க. அதனால் இந்த உலகம் இன்றைக்கி ரொம்ப கெட்டு போயிருக்குது. பட் வி ஹேட் டு பி ப்ரூடன்ட். நம்ம உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவர் உண்மையாக வழி நடத்துவார். இது பொய், இது சரி, இது தவறுன்னு சொல்லுவார். நான் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கும்போது அவர் சொல்லி கொடுத்துருவார், இவன் திருட்டு பையன் அப்படின்வார். ஒரு முறை என்ற ஒரு ஆள் வந்துச்சு, அவன் தாய் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறதாகவும் எனக்கு உதவி உடனே வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பண உதவிக்காக வந்திருக்கிறான், வாலிப பையன். ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் பொய் சொல்கிறான் அப்படின்டார், அவன் உன்னை ஏமாற்ற வந்திருக்கான் அப்படின்டார். எல்லோரும் ஆட்கள்லாம் இருந்தாங்க. திடீர்னு எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு, எந்தரான்னு, எந்தரா வெளியில் போடா அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே பயம், என்னோடய ஃபாதர் இப்படி திடீர்னு ஷாக் ஆகிட்டா ஷாக்கிங்காக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னேன். கெட் அவுட் ராஸ்கல் அப்படின்னு இப்படியே சொன்னேன் நான். ஏன்னா அந்த கோவத்தை நம்ம காட்டணும் அந்த இடத்துல. அவன்கிட்ட பேசின உடனேயும் கெட் அவுட் ஃபெல்லோ அப்படின்னு சொன்ன உடனேயும் அவன் என்ன செய்துட்டான், போயிட்டான். அப்புறம் தான் கேட்டாங்க, எப்படி ஃபாதர் இதை நீங்கள் இவர் அப்படி கடுமையாக பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன், அவன் கேட்ட கேள்வி என்ன, அவனுக்கு அவன் பதில் சொன்ன பதில் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இவன் எப்படி தவறாக பேசியிருக்கிறான் அப்படின்னு நான் அவனுக்கு விளக்கி மற்றவங்களுக்கு சொன்ன உடனே புரிந்து கொண்டாங்க. அப்போ கடவுள் நம்மளை வழி நடத்திட்டே இருப்பார் இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள். அதனால தான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிற போது சும்மா எல்லாத்துக்கும் கதவை திறந்து எல்லாரையும் உள்ளே விடுறது இல்லைங்க. இப்போ இருக்கிற சூழலில் ஃபேட் பி வெரி காஷியஸ். அதனால் அதுக்காக நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்துடக்கூடாது, ஷுட் பி அலர்ட். நம்ம கஷ்டப்படுறவங்க யாருன்னு தெரிஞ்சு நம்ம உதவி செய்யலாம். எபிரேயர் 13:2 அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள், இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வான தூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு அப்படின்னு எபிரேயர் திருமுகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம். இது எதை சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் வந்து திடீர்னு வானதூதர்கள் வந்து விருந்து ஒரு வழிப்போக்கர்களைப் போல் வருவாங்க. பாருங்கள் 1:2 சொல்லுது, ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாறு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறார். பாருங்கள், அவர்கள் வானதூதர்கள், ஆண்டவருடைய அடையாளமாக வந்திருக்கிறவங்க, ஆண்டவர் சார்பாக வந்திருக்கிறவங்க. இதை அவர் வழிப்போக்கர்களாக தான் பார்க்குறாரு, அவருக்கு வானதூதர்கள் தெரியாது. பட் வழிப்போக்கர்களை அவர் விருந்தோம்புறார், காலில் உளுந்து கும்பிட்டு கூப்பிடுறார். பாருங்கள் எவ்வளோ, இன்றைக்கி வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு சோறு போடுறதுக்கு நம்மளால் முடியல. நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனேயுமே, அப்போது நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். இல்லை உலை வைக்கணும், அதுக்கு தான் வைக்கவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் விசேஷம் வைக்கும் போது முன்னாடியெல்லாம் 7 உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்போ வந்து எப்படி வைக்கிறோன்னா, 11 பூசை வைப்போம் ஃபாதர், 12 முடிச்சுருங்க, 12:30 ரிசப்ஷன், 12:30 சாப்பாடு போட்டு 1:30 மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம ஓடுறோம். விருந்தோம்பலுங்கிறது கேள்விக்குறி ஆயிடுச்சு, ஏன்னா உலகத்தினுடைய போக்கு அதை மாதிரி இருக்கிறது. பட் இருந்தாலும் நம்ம அந்த நன்மையான தனத்தை விட்டுடக்கூடாது. தொடக்க நூல் 19 பார்க்குறோம் பாருங்கள், சோதோம் கொமோராவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர். அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். இதெல்லாம் ஆபிரகாம் லோத்து எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு உள்ள பழக்கம் பாருங்கள். கடவுளை சார்ந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். என் மக தலைவர்களே, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள், உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள், காலையில் எழுந்து உங்கள் வழிப்பயணத்தை தொடருங்கள் என்றார். அவர்களோ, வேண்டாம், பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி கூறினார்கள். அவர் வற்புறுத்தவே அவர்கள் உடன் சென்று அவரது இல்லத்தில் தங்கினார்கள். பாருங்கள், அப்போது இந்த வானதூதர்கள் இப்படியெல்லாம் உலாவி இருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வானதூதர்கள் இப்படியெல்லாம் வந்திருக்காங்கங்கிறதுக்கு உதாரணங்கள் பைபிளில் நமக்கு கிடைக்கிறது. பாருங்கள், இந்த வானதூதர்களுடைய படைப்பு நம்முடைய படைப்புகளையும் நம்ம சற்று அலசி பார்க்குறோம். இந்த காரியங்களையெல்லாம் பார்க்குற போது இன்னும் பைபிளில் நிறைய இடத்துல வானதூதர்களை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வானதூதர்களை பற்றி நம்ம கேள்விப்படுகிற போது நம்ம ஏதோ இல்லை அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம போக முடியாது. வி ஹாவ் டு நோ சர்டன் திங்ஸ். இது ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்றிய பொழுது அந்த திட்டத்தை அந்த திட்டத்துக்கு நிறைய பேரை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய உலகம், அவருடைய படைப்பு, அவருடைய அதிசயம், இதெல்லாம் நம் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதை நம்ம தெரிந்து கொள்கிறதுக்கும் அவர்களுக்கும் ஒரு பணி இருக்கிறதுங்கிறத அறிந்து கொள்வதுக்கும் நமக்கு ஞானம் வேணும். அதுக்கு நம்ம தேடுறோம். அப்போ ஆண்டவரை இதை தேடுகிற போது கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே இன்னும் அதிகம் நம்ம செயல்பாட்டுக்குரிய பிள்ளைகளாக வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வான தூதர்களாக நம்ப மாட்டோம், நாங்கள் புனிதர்களை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போடுறது ஈஸிங்க, அதை கூட வச்சிருக்கிறது தான் கஷ்டம். அப்படி வச்சிருக்கொள்ளுகிற போது அது எந்த நிலையில் நம்ம வச்சுருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க வந்து நம்மளை எப்படி சொல்கிறாங்க, இவங்க நம்மளை சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர், நம்ம ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், எல்லோரும் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, மாதா புனிதர்கள் மாதாவெல்லாம் நம்மளாம் கும்பிட்றோன்னு சொல்கிறாங்க. நான் ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப ஆர்கியூ பண்ணார், நான் டென்ஷன் ஆகிட்டேன், சொன்னேன், ஆமாயா கும்பிட்றோம் கும்பிட்றோம் அப்படி. பாருங்கள், நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும், நம்ம ஏன் அப்படி இல்லாத ஒன்று சொல்லணும், நம்ம டென்ஷனே ஆக தேவையில்லை. அவங்க அடுத்தவங்க நம்மளை, அதுதான் நம்மளை இல்லாத ஒன்றை சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளை வந்து இழுக்கிறாங்க, ஒரு தீமைக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை, அதுக்கு தான் சொல்கிறோம் ஆர்கியூ பண்ண தேவையில்லை. ஐயோ, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். வானத்தூதர் இதெல்லாம் விவிலியத்தில் இருக்கிற சம்பவங்கள் தான். நம்ம புனிதர்கள்னு யாரை வச்சுருக்கிறோம், நம்ம என்ன வெளியிலேருந்து ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சுருக்குறோமா? இல்லையே, எல்லாம் விவிலியத்தில் இருக்கிற மாந்தர்களை நம்ம புனிதர்களாக வச்சுருக்குறோம். மாதாவை புனிதராக வச்சுருக்குறோம், சூசேபுரை புனிதராக வச்சுருக்குறோம், இப்படி ஒவ்வொருத்தரையா பேதுருவப்பு புனிதராக வச்சுருக்குறோம், பிலிப்பை புனிதராக வச்சுருக்குறோம். இவங்களாம் யார்? திருத்தூதர்கள். இவங்களெல்லாம் புனிதராக வச்சுருக்குறோம். நம்ம வேறு யாரை நம்ம புனிதர்னு சொல்கிறோம்? அப்போ இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுருக்கிறேன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் மனைவி விட்டு வெட்டி விட்டுருவீங்களா? ஏன் இந்த மாதிரி ஒரு புருஷனோட வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டால் யோ நீ வேலையை பார்த்து போயான்னு நீங்கள் சொல்லணும். உங்கள் பிள்ளைய வந்து ஒருத்தன் குறை சொல்கிறான்னா நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாது, உங்கள் பிள்ளைய மாற்றிடலாமான்னு நினைக்கக்கூடாது. அது தப்பான ஒரு எண்ணம். இன்றைக்கி என் வீட்டுக்குள்ளே என்னுடைய திருவைக்குள்ளே என்னென்ன இருக்கணுமோ அது இருக்குது. இதுக்குள்ளே நீ இருக்க விரும்பினா இரு, இல்லையா எங்கே இதை விட பெஸ்ட்டாக இருக்குதோ போங்க, அங்கேயே மகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம், அதுதான் உனக்கு நிறைவுன்னா நீங்கள் போங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குறைவு காணக்கூடிய பிள்ளைகள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த சூழலில் நீ குழம்பிக்கொள்ள தேவையில்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு திருச்சபையில் இப்போ புது இப்போ நிறைய திருச்சபைகள் வந்து புதுசு புதுசாக நிறைய சபைகள் இருக்கிறது. அப்போது அவ ஒரு சபையில் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து வராங்கன்னா அவங்க சபையை பற்றி தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சபையினுடைய ஆழத்தை அவங்க புரிஞ்சு அதில் போகணும், அவ்வளோதான். அது உண்மையாக இருக்குதா, அதில் நிறைவு இருக்குதா, அதில் எல்லாம் சரியாக இருக்குதா? ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு சபையை பற்றி சொன்னார், நான் அந்த சபைக்கு தான் போயிட்டுருக்கிறேன், ஆனால் அதில் நான் பார்க்குறேன் அந்த பாஸ்டர் வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறாரு, அங்கே சபைக்கு வரவங்க காலில் செருப்பு கூட இல்லை, ஏழையாக வராங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு நாளும் பேச மாட்டேங்கிறாரு, இதை அடிச்சுட்டு அங்கே கட்டணும், அதை அடிச்சுட்டு இங்கே கட்டணும்னு தான் பேசுகிறாரு. ஏழைகளின்பால் அவருக்கு அன்பு இல்லை. இப்போ இந்த சபை எப்படி உண்மையாக இருக்கட்டும், எப்படி இவர் பேசுகிறது உண்மைன்னு நான் நம்புறது? அதுதான், அதை கேட்குறவங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அவ்வளோதான். இதை நாம் புரிந்து கொண்டு நம்மளுடைய இயல்பை ஆண்டவர் பக்கமாக நம்ம கட்டி எழுப்பணும். அதனால் அந்த வானதூதர்களெல்லாம் நம்ம பற்றி பேசுகிற போது மீண்டுமாக ஒரு ஒரு இது எழுதக்கூடாது, குற்றப்பத்திரிக்கை. ஸோ இந்த குருவானவர் சிலை வழிபாட்டுக்கான பிரசங்கத்தை வைத்தார் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எதை பேசுகிறேன் என்று எனக்கு தெரியும், நான் விவிலியத்தில் இருக்கிற உண்மைகளை நம்ம எடுத்து பேசுகிறோம், அவ்வளோதான். இதை வானதூதர்களை வணங்க வேதம் கூடாதுன்னு சொல்லுது, அதை நம்ம தெளிவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வானதூதர்களை போய் வணங்காத, நம்ம மாதா வந்து உடனே வானதூதரை பார்த்துட்டாங்கன்னு மாதா என்ன செய்யலை, வானதூதரை வழங்கிக்கிட்டு இருக்கல, அவங்க கடவுளை தான் துதிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாம் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி பைபிளில் நிறைய இடத்துல இந்த வானதூதர்கள், யோசேப்பிட கனவுல பேசுகிறாரு, மரியாள் இடத்துல வந்து பேசினது வானதூதர், செக்கரியா வந்து கோயிலில் தூபம் போட போனப்போ அங்கே ஒரு வானதூதர். பாருங்கள், இப்படி எல்லா இடத்துலையும் கடவுளுடைய திட்டத்தை இவங்க நிறைவேற்றுறதில் எப்படி திட்டத்தோடு செயல்படுறாங்க இணைந்து, அதே போல் நாமும் இணைந்து செயல்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2 சொல்லுது, இதற்கு சான்றாக மறைநூலில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார், மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம், ஆயினும் நீர் அவர்களை வானத்தூதரை விட சற்றே சிறியவராக்கியுள்ளீர். நம்மளை விட வானத்தூதர்கள் லிட்டில் ஹையர் பீயிங்ஸ், அவ்வளோதான். அவங்க வந்து கடவுளுக்கு இணையானவங்க கிடையாது. நம்மளை நம்மளுக்கு பறக்க முடியாத அவங்க பறந்து வராங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து தெய்வம்னு நம்ம சொல்கிறதில்ல. பட் அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்க உண்மையை தான் கொண்டு வருவாங்க. அதனால் அந்த உண்மைக்கு நம்ம என்ன செய்யணும், அடிபணிகிறோம். அவங்க கொண்டு வர செய்திக்கு நம்ம அடிபணியணும். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், மாட்சியையும் மேன்மையும் சூட்டியுள்ளீர், உமது கை படைத்தவற்றிற்கு மேலாக அவர்களை நியமித்தீர். ஆண்டவர் பாருங்கள், இந்த மானிடரையும் வானதூதர்களை எல்லாம் படைத்து உயர்வான ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் பாருங்களே. இப்போ நமக்கெல்லாம் மேலே உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த வானதூதர்கள் மானிடருக்கு மேலே உயர்ந்தவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்கிறோம், அவரால் தான் இந்த பூமியினுடைய எல்லா விஷயங்களும் கட்டப்பட்டு இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய விண்ணுலகினுடைய ஆர்டர் ஒரு மாதிரி, மண்ணுலகினுடைய ஆர்டரை கட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். எசாயா 63:9, துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார், தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார், தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார், பண்டைய நாள்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். வானதூதரை கூப்பிட்டு நீ போய் எனக்காக போராடு, இல்லை, மற்ற எல்லா காரியத்திலும் கடவுள் என்ன செய்தார், எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருந்தார். நீ போய் அதை சொல்லு, கப்ரியல் தூதர் போ, நீ மிக்கேல் போ, நீ ராஃபேல் போ, எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருந்தார் கடவுள். ஆனால் மீட்பு அப்படின்னு வருகிற போது வேத பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் சொல்லிட்டார் பாருங்கள், எல்லாவற்றிலும் அவர் மீட்பரானார், தூதரோ வானதூதரோ அல்ல, நேரடியாக அவரே அவர்களை விடுவித்தார். 1 பேதுரு 3:22, அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இயேசுவினுடைய நிலையை சொல்கிறார். எபிரேயர் 1:4 சொல்லுது, இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அப்போ வானதூதரை விட இவர் மனிதராக பிறந்ததுனால வானதூதரை விட சற்று சிறியவராக இருக்கிறார்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் இவர் மனிதராக இருந்தும் அந்த வானதூதரனுடைய நிலையை விட கடந்தவராக இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இறைமகன் வானதூதரை விட சிறந்தவரொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார், அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். 2 பேதுரு 2:4, பாவம் செய்த வானதூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை, விளங்கிட்டு காரிருள் நகரில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அவர் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுக்குரிய அந்த தண்டனையும் கடவுள் கொடுக்க அவர் தயங்கவில்லை. அப்போ அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்குது, கடவுள் தண்டிச்சிருவார். அப்போ மனு நமக்கு இருக்குது, அவர்களுக்கு இருக்குது. அப்போ கடவுள் தான் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறாரு. அந்த இணையான நிலையில் மகனாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. பாருங்கள், இந்த நிறைய இடத்துல இந்த வானதூதர்களுடைய உதவியை கடவுள் நமக்கு கொடுப்பார். 2 அரசர் ராகமத்தில் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், எலிசா இறைவாக்கினரை வந்து சிரியா படைகள் வந்து சூழ்ந்துடும். அப்போ கேகசி வெளியில் போய் பார்ப்பான். இப்போ பார்க்கும்போது படையெல்லாம் சூழ்ந்துருக்கிறத பார்த்து ஓடி வந்து சொல்லுவான், ஐயா படையெல்லாம் சூழ்ந்துருச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ தான் இந்த இறைவாக்கினர் சொல்வார், மீண்டும் போய் வெளியே பார் அப்படிங்குவார். அப்போ வேதம் சொல்லுது பாருங்கள், பின்பு எலிசா அவன் ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு வேண்டுறார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். பார்த்தீங்களா, அப்போ ஒரு இறைவாக்கினர் ஒரு எளிய மனுஷனை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வானதூதர்களை படைகளோடு கூட அனுப்பி வைத்திருக்கிறார். அதனால தான் படைகளின் ஆண்டவர்னு நம்ம அவரை சொல்கிறோம். அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அனுப்புவார் வானதூதர்களை. எப்போ அப்படின்னா, நாம் இறைவாக்கினரை போல நேர்மையாளரை போல நாம் ஆண்டவருக்கு உகந்த விதமாக வாழுகிற போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு துணை செய்ய வானதூதர்களை கண்டிப்பாக அனுப்புவார். நிறைய உதாரணங்கள் உண்டு. நீங்களும் போகிற வருகிற வழிகளிலெல்லாம் பாதுகாப்பை கேட்குறீங்க, அந்த பாதுகாப்பை இறைவன் உறுதி செய்வார் இவர்களை வைத்து. இதோ இந்த நாளில் நமக்கு பக்கத்தில் ஒரு காவல் தூதர் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் இனிமேல் கடந்து செல்வோம். வானதூதர்கள் கடவுளுடைய திட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுவதை போல நானும் செயல்படணும்னு நம்ம நினைக்கணும். அப்போ எனக்கு மட்டும் செயல்பாடு இல்லை, நான் வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், இதுதான் என்னுடைய செயல்பாடுன்னு நினச்சா இது கடவுளுடைய திட்டத்திற்கு எதிரான செயல்பாடு. உழைக்கணும், ஓடணும், காசு சம்பாதிக்கணும், அதே சமயம் ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் கொடுத்துருக்கிறார் என்பதை அறிந்து அதை செயல்படுத்த முயற்சிக்கணும். இரண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இந்த உலகத்தினுடைய சரியான தளத்தில் கடவுளோடு நம்ம நிற்கிறோம். சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு நம்ம இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன்.